SBS தமிழ்.
வணக்கம் ரூபன் தணிகாசலம்.
வெரி மச்.
நீங்கள் பேராசிரியர் பால் பிரென்னனுடன் இணைந்து ரோபோட்ஸை பயன்படுத்தி சத்திர சிகிச்சை செய்தார்கள். அது குறித்து விரிவாக பேச முன் உங்களது தமிழ் பின்னணி குறித்து நேர்களுக்கு அறிய
தாருங்களேன்.
எனது பெற்றோர் இலங்கையில் பிறந்தவர்கள், தமிழர்கள். எனது தகப்பனார் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர், அம்மா கொழும்பில் வளர்ந்தவர். 70களில் இங்கிலாந்திற்கு புலம்பெயர்ந்தவர்கள் நாம். நான் அங்கே சிறு வயதிலிருந்து கல்வி கற்றேன். அதனால் தான் எனது பேச்சு ஆங்கிலேயரை போல இருக்கிறது. 2001 நான் ஆஸ்திரேலியாவுக்கு முக்கியமாக ஒரு வைத்தியராக வேலை பார்க்க சந்தர்ப்பம் இங்கு கிடைத்தது. சிறுநீரக சத்திர சிகிச்சை நிபுணத்துவ பயிற்சியை நான் இங்கேதான் பெற்றேன். பின்னர் பாரிஸ் நகரில் ரோபோஸை பயன்படுத்தி சத்திர சிகிச்சை செய்வதற்கான பயிற்சியை பெற்று 2014 சிட்னிக்கு திரும்பினேன். சிட்னி பல்கலைக்கழகத்தில் துணை பேராசிரியராக கடமையாற்ற ஆரம்பித்தேன். அங்கு ரோபோஸை பயன்படுத்தி சத்திர சிகிச்சை செய்வதற்கான ஆராய்ச்சியை முன்னெடுத்து நடத்தி வருகிறேன். அத்துடன் ராயல் பிரின்ஸ் ஆல்ஃபர்ட் மருத்துவமனையிலும் கிறிஸ் ஓப்ராயன் லைஃப் ஹவுஸிலும் சிறுநீரக சத்திர சிகிச்சை வைத்தியராக பணியாற்றி வருகிறேன்.
ரோபோக்களை பயன்படுத்தி சத்திர சிகிச்சை செய்வதில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது?
Primarily with the
சிறுநீரக சத்திர சிகிச்சையில், குறிப்பாக புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரகத்தில் சத்திர சிகிச்சை செய்யும் போது மிகவும் இறுக்கமான பகுதிகளை நாங்கள் அணுக வேண்டும். இதற்கு ரோபோஸை பயன்படுத்தி இலகுவாக சத்திர சிகிச்சை செய்யலாம் என்று அறிந்தோம். அடிப்படையில் லெப்ரோஸ்கோபிக் சர்ஜரி என்று சொல்லப்படும் சிறு துளையிட்டு நடத்தப்படும் சத்திர சிகிச்சை. இதற்கு ரோபோஸே பெருமளவு உதவுகிறது. உள்ளே இருக்கும் உறுப்புகளை பன்மடங்கு பிறப்பித்து காட்டுவதால் எமது வேலை இலகுவாகிறது. ரோபோஸின் கரங்கள் எனது மணிக்கட்டு அசைவை அப்படியே செய்வதால் எனது கரங்கள் தான் சத்திர சிகிச்சை செய்வது போல் இருக்கும். இப்படி சத்திர சிகிச்சை செய்வதால் அதிகளவு இரத்தம் வெளிச்செல்வதில்லை, நோ குறைவாக இருக்கும். சத்திர சிகிச்சை முடிந்த பின்னர் நோயாளிகள் விரைவில் குணமடைகிறார்கள் என்று நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம். அத்துடன் உடல் உறுப்புகள் படமாக எடுக்கப்படுவதால் அதை வைத்து அதிக ஆராய்ச்சி செய்யவும் முடியும். அது எனக்கும் மிகவும் ஆர்வத்தை ஊட்டுகின்றது.
கேள்வி என்னவென்றால், உங்களுக்கு ரோபோக்களை பயன்படுத்தி சத்திர சிகிச்சை செய்வதில் ஆர்வம் எப்படி ஏற்பட்டது?
வளரும் போது எனக்கு கணினிகள் மேலும் அதில் விளையாடுவதிலும் அதிக ஆர்வம் இருந்தது. இந்த சத்திர சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் கருவிகள் அதனை போலவே இருந்தது. அத்துடன் புதிதாக செய்வதில் எனக்கு ஆர்வம் அதிகம்.
எந்த சத்திர சிகிச்சையிலும் ஆபத்துகள் இருக்கின்றன. ரோபோக்களை பயன்படுத்தி செய்யப்படும் சத்திர சிகிச்சையில் ஆபத்து அதிகமா அல்லது குறைந்திருக்கிறதா?
ரோபோஸை பயன்படுத்தி சத்திர சிகிச்சை செய்யும் போது நோயாளிகளின் இரத்தம் வெளியே செல்வதில்லை, அதனால் ஆபத்து குறைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அது தவிர சத்திர சிகிச்சை முடிந்த பின் நோயாளிக்கு வருகின்ற புண் அல்லது தொற்று நோய் குறைந்திருக்கிறது என்றும், அதிக நோ அல்லது வலி இல்லை என்றும் நோயாளிகள் சொல்ல கேட்டிருக்கின்றோம். அதனால் சாதாரண சத்திர சிகிச்சை நல்லதல்ல என்று நான் சொல்லவில்லை. ரோபோஸை பயன்படுத்தி செய்யப்படும் சத்திர சிகிச்சையில் நோயாளிகளின் நிலைமை முன்னேறியுள்ளது என்று சொல்லலாம்.
இது குறித்து ஆய்வு செய்திருக்கிறீர்களோ?
ராயல் பிரின்ஸ் ஆல்ஃபர்ட் மருத்துவமனையிலும் லைஃப் ஹவுஸிலும் நாங்கள் சாதாரண சத்திர சிகிச்சை செய்த கடைசி 100 நோயாளிகளையும், ரோபோஸை பயன்படுத்தி சத்திர சிகிச்சை செய்த கடைசி 100 நோயாளிகளையும் பல்வேறு விடயங்களில் ஒப்பிட்டு பார்த்தோம். ரோபோஸை பயன்படுத்தி சத்திர சிகிச்சை செய்த நோயாளிகள் இரத்தம் இழந்தது குறைவாகவும் வலி மருந்து குறைவாகவும் தேவைப்பட்டது. மற்றும் ரோபோஸை பயன்படுத்தி சத்திர சிகிச்சை செய்யப்பட்ட நோயாளிகள் விரைவில் வீடு திரும்பக்கூடியதாகவும் இருந்தது.
ரோபோக்களை பயன்படுத்தி சத்திர சிகிச்சை செய்யும் போது நோயாளிகளை அதிகமாக வெட்ட தேவையில்லை அல்லவா?
புரோஸ்டேட்டில் வரும் புற்றுநோய்க்கான சத்திர சிகிச்சைக்கு நோயாளியின் உருவத்தை பொறுத்து 10-15 சென்டிமீட்டர் வரையிலான அளவு அவரது உடலை வெட்ட வேண்டியிருக்கும். ஆனால் ரோபோஸை பயன்படுத்தி சத்திர சிகிச்சை செய்யும் போது 5-6 துளைகள் 8 மில்லிமீட்டர் அளவிலான சிறு துளைகளினூடாகவே ரோபோஸ் இணைப்பதன் மூலம் அந்த சத்திர சிகிச்சையை நாங்கள் செய்யலாம்.
அப்படி என்றால் ரோபோக்களை பயன்படுத்தி சத்திர சிகிச்சை செய்யும் போது மருத்துவரின் வேலை என்ன?
உண்மையில் ரோபோட் சத்திர சிகிச்சை செய்வதில்லை, மருத்துவருக்கு ரோபோட் உதவி செய்கின்றன. நோயாளியை ஆழ்ந்த உறக்கத்திற்கு உள்ளாக்கியதும் சில கருவிகளை அவரது உடம்பினுள் அனுப்புவோம், அதன் மறுபக்கத்தை ரோபோட்டுடன் இணைப்போம். ஆஸ்திரேலியாவில் டாவின்சி என்ற ரோபோட் பயன்படுத்தப்படுகின்றது. நான் ஒரு 3 அல்லது 4 மீட்டர் தள்ளி ஒருங்கிணைப்பு பலகை கன்சோல் முன் உட்கார்வேன். நோயாளியின் உடலுள் இருப்பதை முப்பரிமாணம் 3D பெரிதாக பார்த்து அதில் இருக்கும் 2 ஜோய்ஸ்டிக்கை எனது கைபோல் நகர்த்தும் போது சத்திர சிகிச்சை செய்யக்கூடியதாக இருக்கின்றது.
Using that. உங்களுக்கு அது ஏதோ வீடியோ கேம் விளையாடுவது போல் இருக்கும் இல்லையா?
ஆமாம், ஓரளவு அப்படித்தான். ஆனால் எக்ஸ்பாக்ஸ் அல்லது பிளே ஸ்டேஷனில் விளையாடுவதை போல் இல்லாமல் அதைவிட சற்று சிக்கலான விடயத்தை இந்த சத்திர சிகிச்சை மூலம் செய்கிறோம்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் ரோபோக்களை பயன்படுத்தி சத்திர சிகிச்சை செய்து வரும் சத்திர சிகிச்சை நிபுணர் ரூபன் தணிகாசலம். நீங்கள் RPA லைஃப் ஹவுஸ் என்று கூறினீர்கள். அதே போல வேறு யாராவது சிட்னியிலோ அல்லது உலகத்தின் வேறு எங்காவதோ ரோபோவை பயன்படுத்தி சத்திர சிகிச்சை செய்கிறார்களா?
There are a number of people in Sydney doing them. Probably 10 years ago there was only one.
சிட்னியிலேயே பலர் செய்கிறார்கள். 10 வருடங்களுக்கு முன் சிட்னியில் ஒரே ஒரு ரோபோ தான் இருந்தது. இப்பொழுது 10க்கு மேல் இருக்கின்றது என்று நம்புகின்றேன். ஆஸ்திரேலியா முழுவதும் 50க்கும் மேற்பட்ட ரோபோக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சிறுநீரக சத்திர சிகிச்சையில் மட்டுமல்லாமல் இதயம் மற்றும் நரம்புகள் சத்திர சிகிச்சை பெண் மருத்துவர்கள் என்று பலரும் பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் சிறுநீரக சத்திர சிகிச்சை செய்பவர்கள் அதில் 80% என்று கூறலாம். உதாரணமாக, கடந்த வருடம் அமெரிக்காவில் நடந்த புரோஸ்டேட் சத்திர சிகிச்சைகளில் 90% ரோபோவை பயன்படுத்தி செய்யப்பட்ட சத்திர சிகிச்சைகள் தான். ரோபோவை பயன்படுத்தி சத்திர சிகிச்சை செய்வதற்கு தயாராக பல வருடங்கள் எடுக்கலாம். அதற்கு சிறப்பான பயிற்சி வேண்டும். எல்லோராலும் அது செய்ய முடியாது. பயிற்சி மட்டுமல்ல, அதில் திறமையும் இருக்க வேண்டும்.
Rigorous training in robotic surgery in established units before you can come back and start practicing here.
டாவின்சியை போல வேறு நிறுவனங்களும் சத்திர சிகிச்சை செய்யும் ரோபோவை தயாரிக்கிறார்களா அல்லது இது ஒன்றுதான் பயனில் இருக்கிறதா?
It's a good question actually. So da Vinci has them essentially the major.
கொரியாவில் சில நிறுவனங்கள் சத்திர சிகிச்சை செய்யும் ரோபோவை உருவாக்குகின்றன. ஆனால் அவை பெரிய அளவில் பிரபலமாகவில்லை. கூகுள் என்னும் நிறுவனம் ஜான்சன் அண்ட் ஜான்சன் என்னும் நிறுவனத்துடன் இணைந்து சத்திர சிகிச்சை செய்யும் ரோபோவை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள். மேக்கோ என்ற ரோபோ எலும்பு முறிவு சத்திர சிகிச்சையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அதேபோல் இதய சிகிச்சையிலும் பல் வைத்தியத்திலும் வெவ்வேறு ரோபோக்கள் பயன்படுத்தப்பட்டு
வருகின்றன.
உங்களது அனுபவத்திலே நீங்கள் எதிர்கொண்ட மிகவும் சிரமமான சத்திர சிகிச்சை என்று எதை சொல்வீர்கள் ரூபன்?
I do a lot of cancer surgery for prostate and kidney. And also I get a lot of second opinion referrals from
சிறுநீரகம் மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான சத்திர சிகிச்சையை நான் அதிக அளவில் செய்வதுண்டு. அதேபோல் மிகவும் சிக்கலான சாதாரண முறையில் செய்ய முடியாத சத்திர சிகிச்சைகளை ரோபோவின் உதவியுடன் செய்யப்படும் சத்திர சிகிச்சைக்காக மருத்துவர்கள் அனுப்பி வைப்பார்கள். அப்படி சில வருடங்களுக்கு முன் நான் செய்த ஒரு சத்திர சிகிச்சையை குறிப்பிடலாம். அவர் ஒரு பருமனான நோயாளி, 120 கிலோகிராம் எடையுள்ளவர். பருமனான ஒருவரை சத்திர சிகிச்சை செய்வது சிரமமான விடயம். ஒரு சாதாரண 65 வயதானவரின் புரோஸ்டேட்டின் நிறை 30 கிராமாக இருக்கும். இவருடைய புரோஸ்டேட் 220 கிராமாக இருந்தது. பருமனாக இருந்த அவரின் உடலில் நிறைய கொழுப்பு இருந்தது. அது தவிர மிக பெரிய புரோஸ்டேட்டை அகற்றுவதும் சிரமமாக இருந்தது. இருந்தாலும் ரோபோவுடன் செய்யப்பட்ட சத்திர சிகிச்சை அதிக அளவில் இரத்த இழப்பில்லாமல் நடத்தப்பட்டது. அது தவிர அவர் மிக விரைவில் குணமடைய கூடியதாகவும் இருந்தது. அதைவிட தமிழராக எனக்கு பெருமையான விடயம் என்னவென்றால், சிட்னியில் மட்டுமே குறைந்தது 10 தமிழ் சத்திர சிகிச்சை மருத்துவர்கள், ரோபோவை பயன்படுத்தும் சத்திர சிகிச்சை மருத்துவர்கள் இருக்கிறார்கள். மற்ற இனக்குழுக்களுடன் ஒப்பிடும்போது தமிழர்களின் எண்ணிக்கை மிக அதிகம். புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதிலும் அதனை பயன்படுத்துவதிலும் தமிழர்கள் முன்னோடிகள் என்பது பெருமை தருகின்ற விடயம். நான் பணியாற்றுகின்ற சிட்னி பல்கலைக்கழகத்தில் பெருமளவில் தமிழ் இளையோர் புதிய தொழில்நுட்பங்கள் செயற்படுவதும் மிகவும் பெருமை தருகிறது.
Roles in terms of science and development and research, so it's always very satisfying to see and inspiring for the younger generation to see that.
நாங்களும் உங்களது செயற்பாடுகள் குறித்து பெருமை கொள்கிறோம் ரூபன். உங்கள் வேலை பழுவின் மத்தியிலும் இந்த நிலைய கலைகம் வரை வந்து இந்த நேர்காணலை தந்ததமைக்காக மிக்க நன்றி.
Thank you very much.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.